புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி கொசு ஒழிப்பு தினம் கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை துறையின் பேராசிரியர் டாக்டர் வினோத் அவர்கள் கொசுவினால் பரவக்கூடிய நோய்களும் அதன் தீர்வுகளை பற்றியும் பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம். புதுகை பண்பலை நேர்களுக்கு மிக்க வணக்கம் என்ற நன்றிகளும். நான் வந்து டாக்டர் வினோத், தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அவசர சிகிச்சை துறை பேராசிரியரா பணியை வருகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து கொசு, அது சம்பந்தமாக பரப்பும் நோய்கள் மற்றும் அதை தடுக்கும் முறைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன் இன்னைக்கு வந்து நம்ம இதை போய் இந்த டாப்பிக்கை போய் கொசுவை பத்தி பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆகஸ்ட் 20 வந்து உலக கொசுக்கள் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடினாலும் அந்த கொசுனால மனித சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகம். அதனால அதன் மூலமா ஏற்படக்கூடிய தாக்கம், மனித சமுதாயத்தின் மேல ஏற்படக்கூடிய தாக்கம், அதனால் பரவும் நோய்கள், அதற்கான அறிகுறிகள், அதை தடுக்கும் முறைகள். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம அந்த கொசு ஒழிப்புறதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கொசுல இருக்கக்கூடிய வகைகள் அண்ட் அதோட தனித்தன்மைகளை பத்தி நம்ம முதல்ல பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா கொசுல வந்து 4 முக்கியமான வகைகள் வந்து மனிதனுக்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒன்னு வந்து அனோபிலிஸ் அப்படிங்கிற கொசு, 2வது வந்து கியூலக்ஸ் அப்படிங்கிற கொசு, 3வது வந்து ஏடிஸ் அப்படிங்கிற கொசு, 4வது வந்து மான்சோனியா அப்படிங்கிற கொசு. 4 வகையான கொசுக்கள் வந்து மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாதிப்புகளையும் நோய்களையும் ஏற்படுத்துகிறது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அனோபிலிக்ஸ் அப்படிங்கிற கொசு வந்து மலேரியாங்கிற நோயை உற்பத்தி பண்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. குறிப்பா இந்தியாவில மலேரியாங்கிற நோய் பரவுறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. கியூலக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொசு இருக்கு, அது வந்து என்னன்னா ஃபைலேரியா அப்படிங்கிற ஒரு நோய் பரவுறதுக்கான காரணமா இருக்கு. ஃபைலேரியாங்கிறது தமிழ்ல வந்து யானைக்கால் வியாதின்னு சொல்லுவோம். நிறைய நோய்வாய்ப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த கால்கள் வந்து ஒரு யானையோட கால் அளவுக்கு பெருசா வீங்கி, ஒரு கால் மட்டும் நல்லா வீங்கி ரொம்ப அந்த லேயர் லேயரா இருக்கும். ஸோ அந்த நோய்கள் தான் யானைக்கால் நோயின்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லாம மூளை காய்ச்சல், ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை காய்ச்சல் ஏற்படக்கூடிய அடுத்த வந்து ஏடிஸ்னு ஒரு கொசு இருக்கு. இந்த ஏடிஸ்ங்கிற கொசு வந்து மெயினா டெங்கு காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய ஒரு சீசன், மழை சீசன் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் அதிகமா காணப்படும். ஸோ அந்த நோய்க்கான காரணம் வந்து இந்த ஏடிஸ்ங்கிற கொசு. அது இல்லாம சில வருடங்களுக்கு முன்னாடி சிக்கன்கன்யா ஜுரம்னு நம்ம ஊர்ல இருந்தது அதிகமா. ஸோ அந்த நோய்க்கான காரணமும் இந்த ஏடிஸ் கொசு தான். அது இல்லாம இப்போ மான்சோனாய்டுன்னு சொல்லிட்டு 4வது வகை கொசு, அது வந்து மலேயன் ஃபைலேரியாசிஸ், அதாவது ஃபைலேரியால் யானைக்கால வயதிலே ஒரு டைப். ஆனால் நம்ம ஊர்ல அந்த மான்சோனியா கொசு 4வது வரக்கூடிய ஃபைலேரியாசிஸ் வர்றதில்லை. அது இல்லாம சிக்கன்கன்யா ஃபீவரும் இந்த மான்சோனியா கொசுனால வரக்கூடிய நோயா இருக்கு. ஸோ இந்த 4 வகை கொசுக்கள் தான் முக்கியமா இது. இதுல இந்த கொசுவோட தனித்தன்மைகள், ஒரு ஒரு கொசுவுக்கும் சில தனித்தன்மைகள் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அனோபிலிஸ் அப்படிங்கிற கொசு எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அனோபிலிஸ் கொசு வந்து தண்ணீர்ல இருக்கும். அதுலயும் வந்து இந்த கியூலக்ஸ், அதாவது கிளியர் வாட்டர், கிளியர் வாட்டர்ல இருக்கும். கிளியர் வாட்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு, குளம், இந்த மாதிரி கிளீன் வாட்டர்ல இருக்கும். அதே நேரத்துல இந்த கியூலக்ஸ்னு யானைக்கால் வியாதியை பரப்பக்கூடிய கியூலக்ஸ் மஸ்கிட்டோ பாத்தீங்கன்னா டர்ட்டி வாட்டர்ல இருக்கும். டர்ட்டி வாட்டர்னா அசுத்தமான தண்ணீர். எக்ஸாம்பிள் ஒரு சாக்கடை க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கோம், சாக்கடை தண்ணீர், டிச்சஸ், அந்த மாதிரி ட்ரைனேஜ் வரக்கூடிய அந்த தண்ணீர் வகைகள்ல இந்த கியூலக்ஸ் யானைக்கால் நோயை பரப்பக்கூடிய கொசுவானது இருக்கும். அதாவது டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய ஏடிஸ் கொசு வந்து அதுக்குன்னு சில தனித்தன்மைகள் இருக்கு. அது எங்க வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட செயற்கையா தண்ணீர் தேங்கக்கூடிய நீர்நிலைகள். எக்ஸாம்பிள் ஒரு நம்ம மழை சீசன்ல என்ன பண்ணிருப்போம், ஒரு வீட்டை சுத்தி இல்ல ஒரு ஹோட்டலை சுத்தி ரோட்ல எல்லாம் தேங்காய் சில்லு, தேங்காயோட கொட்டாங்கச்சி, அப்புறம் வந்து டயர்கள், பாட்டிலு, நம்ம பிளாஸ்டிக் கப்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, இந்த மாதிரி நான் அந்த ஆட்டுக்கள் எல்லாம் வெளியில போட்டு வச்சிருப்பாங்க, அதுல இருக்க குழி. ஸோ எங்கெல்லாம் அந்த மாதிரி குழி தண்ணி தேங்கக்கூடிய இடமா இருக்கோ மழைக்கு அப்புறம், ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் செயற்கையா தண்ணி தேங்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஏடிஸ் கொசுவானது வளரும். அதன் மூலமும் பரக்கூடிய நோய் தான் உங்களுக்கு நான் முன்னாடியே டெங்கு ஃபீவர். அது அடுத்து வந்து மான்சோனாய்டு. மான்சோனாய்டுங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு பெக்குலியர் வளரும் இடம். அது வந்து எங்க வளரும்னு பாத்தீங்கன்னா தண்ணீர்ல தான் வளரும். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிலத்துல பிஸ்டியான்னு சொல்லுவோம், அந்த வகையான தாவரங்கள் வளரக்கூடிய நீர்நிலைகள்ல இந்த மான்சோனியா கொசு இருக்கும். அது ஏன் அந்த தாவரத்தை குறிப்பா சொல்ல வரானா, அந்த பிஸ்டியாங்கிற பிளான்ட் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள்ல அந்த பிஸ்டியா பிளான்ட ஒட்டிக்கிட்டு இது வளரும். அதை ஒட்டிக்கிட்டு அதுல இருந்து உணவுப் பொருள்கள்லாம் எடுத்துக்கிட்டு வளரக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மான்சோனாய்டு அப்படிங்கிற கொசுவுக்கு உண்டு. ஸோ அது மாதிரி நான்கு வகையான கொசுக்கள் பல விதமான நோய்களை நம்மளுக்கு பரப்புது. சரி, இப்ப நான் அந்த கொசுவை சொல்லிட்டே பக்கத்திலேயே நான் என்ன சொல்லிட்டேன், என்னென்ன நோய்கள்லாம் பரப்புது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப நோய்களை மட்டும் தனியா பார்ப்போம். கொசுக்களால் வரக்கூடிய முக்கியமான நோய்களை வந்து ஒன்று வந்து மலேரியா, இன்னொன்று ஃபைலேரியாசிஸ், அடுத்தது வந்து மூளைக்காய்ச்சல், அடுத்தது வந்து டெங்கு, சிக்கன்குனியா ஃபீவர். இந்த வகையான நோய்கள் தான் கொசுக்கள் மூலமாக அதிகமாக மனிதனுக்கு பரவுது, குறிப்பாக இந்தியாவில் பரவுது. இதில் வந்து மலேரியா நோய்க்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும், தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும், குளிரும் நடுக்கம் இருக்கும், மண்ணீரல் வீக்கம் இருக்கும், கல்லீரல் வீக்கம் இருக்கும், சில பேருக்கு ப்ளீடிங் கூட ஏற்படலாம், ரத்த செல்கள்லாம் கம்மியாகி ப்ளீடிங் அதாவது ரத்த கசிவு ஏற்படலாம், மூளை காய்ச்சல் மலேரியானால ஏற்படக்கூடிய மூளை காய்ச்சல் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து மலேரியாவோட அறிகுறிகள். இதை வந்து சாதாரணமாக ஜுரத்துக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகளில் இது சரியாகாது. மலேரியாவை ரத்த பரிசோதனை பண்ணி மலேரியாவை கண்டுபிடிச்சு மலேரியாவை ஒழிக்கக்கூடிய மாத்திரைகள் ஆன்டி மலேரியல் அப்படிங்கிற மருந்துகள் போட்டால் மட்டும்தான் இந்த மலேரியா நோயை குணப்படுத்த முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைலேரியாசிஸ். ஃபைலேரியாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கால் வியாதி. இது வந்து கியூலெக்ஸ் மஸ்கிட்டோனால கியூலெக்ஸ் கொசுனால வருது. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலில் வந்து நிணநீர் முடிச்சுகள் அப்படின்னு இருக்கும், அதாவது ரத்தம் இல்லாமல் நிணநீர் முடிச்சுகள்னு இருக்கும், அந்த அதற்கான குழாய்களும் இருக்கும். அதில் வந்து நிணநீர்னா ஒரு ஒயிட் கலர் ஃப்ளூயிட் வந்து உடம்புலேருந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும், ஹார்ட்டுக்கு போயிட்டு அந்த பாதைகளை வந்து இது போய் பிளாக் பண்ணி அங்கே தான் அது மல்டிப்ளை ஆகுது. அங்கே பிளாக் பண்ணி அதோட பாதையை தண்ணியை போகிற பாதையை அடைக்கிறதுனால அடைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வீங்கி போய் தண்ணி சேர்ந்து 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 கால் வீங்கிடும். ஸோ இதற்கு வந்து நிறைய மருத்துவ முறைகள், அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா மாத்திரைகள் மூலமாக அந்த ஃபைலேரியாசிஸை கிளியர் பண்ண முடியும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அது ஆரம்ப கட்டத்தில் விட்டுட்டாங்க அப்படின்னா ஃபைலேரியாசிஸ்க்கு சர்ஜரிஸ் இருக்குது, பிளாஸ்டிக் சர்ஜரி அதாவது ஒட்டுறுப்பு சிகிச்சை துறையில் பண்ணுறாங்க. அதுக்கான ஃபைலேரியாசிஸ்க்கு உள்ள அந்த சிகிச்சை முறைகள், அறுவை சிகிச்சை முறைகள் இருக்குது, அந்த மாதிரி பண்ணி அதை சரி பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுவும் எப்படி ஆரம்பிக்கும், ஃபைலேரியாசிஸ் ஆரம்ப கட்டத்தில் வரும்போது ஒரு கால் மட்டும் வீங்கியிருக்கும், ஜுரம் இருக்கும், நெறி கட்டி இருக்கும், அந்த இடம் வலிக்கும், அந்த கால் வலிக்கும், ஒரு கால் மட்டும் வலிக்கும். அந்த ஸ்டேஜில் போனோன்னா, ஆரம்ப ஸ்டேஜ்லேயே போயிட்டோன்னா அந்த மாத்திரைகள் எடுத்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். சப்போஸ் அந்த ஸ்டேஜை தவற விட்டுட்டோம், அதை வந்து இலகுவாக கடந்து போயிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு யானைக்கால் வியாதியாக இருக்கும். அப்போ தான் அந்த சர்ஜிக்கல் மெத்தடு அதர் கேர் அந்த காலுக்கு வழங்கக்கூடிய மருத்துவ முறைகளை பண்ண முடியும். அடுத்து ஏடிஸ்னால வரக்கூடிய டெங்கு கொசு. டெங்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டெங்கு ஜுரம் வந்ததுன்னா எல்லாரும் ரத்த தட்டணுக்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது டெங்குல வந்து ஒரு 90-95% ஒன்றும் செய்யாது, பாக்கி 5% பேருக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் பின்விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த 95% உள்ளவங்களுக்கும் என்ன இருக்கும், பயங்கரமாக உடல் வலி இருக்கும், உடல் வலி, சோர்வு, கண்ணுக்கு பின்னாடி வலி, கண்ணில் சிவந்து போகிறது, அப்புறம் வந்து நல்ல ஃபீவரோட இந்த சிம்டம் எல்லாம் இருக்கும். நடுவில் ஒரு 3-4-5 நாளைக்கு ஃபீவர் இருக்கும், திரும்ப 2-3 நாள் சுத்தமாக ஃபீவர் இருக்காது, திரும்ப ஃபீவர் ஏறும், அந்த மாதிரி ஒரு ஃபீவர் பேட்டர்ன்லாம் ஜுரத்தோட பேட்டர்ன்லாம் அது மாதிரி இருக்கும், வகைகள் வந்து அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெங்கு வந்தவங்களுக்கு நம்ம என்ன டெஸ்ட் பண்ணுவோம்னா, டெங்கு இருக்காங்கிறதுக்கு ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணுவோம் பிளட்டில். அதில் டெங்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னா தொடர்ந்து ஹெமட்டோக்ரிட் அப்படிங்கிற ஒரு பரிசோதனையும், அடுத்து வந்து ரத்த தட்டணுக்கள் பரிசோதனையும் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு என்ன காம்ப்ளிகேஷன் நம்ம பார்க்குறோம்னா, பிபி வந்து பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு டெங்கு வர்றவங்களுக்கு. அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது உடல்லேருந்து ரத்த கசிவு ஏற்பட்டு ஆளோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சு சரியாக ட்ரீட் பண்ணோம்னா இந்த டெங்குனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்க முடியும். அடுத்து வந்து சிக்கன்கன்யா ஃபீவர். இது சமீப ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சிக்கன்கன்யா ஃபீவருங்கிறது அதிகமாக நம்ம ஊரில் இருந்தது. அதுவும் இந்த ஏடிஸ் கொசுனால தான் பரவுது. அதில் என்ன பெக்குலியர்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஜுரம் இருக்கும், மூட்டு வலிகள் அதிகமாக இருக்கும், மூட்டு கைகால் வலி வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜுரம் தான் அந்த சிக்கன்கன்யா ஃபீவர். ஸோ இந்த வைரஸ் ஜுரத்துக்கெல்லாம் நம்மளுக்கு தனியாக மருந்து மாத்திரைகள் வைரஸை ஒழிக்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது. பாதுகாப்பு முறைகள் வந்ததுக்கப்புறம் ஏற்படக்கூடிய நோய்களை வைத்தியம் பண்ணக்கூடிய முறைகள் தான் இருக்கு. இந்த வைரஸை ஒழிக்கிறதுக்குன்னு தனியாக ஆன்டி வைரல் அப்படிங்கிற மாத்திரைகள் எதுவும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் மலேரியாவாக இருந்ததுன்னா மலேரியாவுக்கு மலேரியா கிருமிகளை ஒழிக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்கு, ஃபைலேரியா கிருமிகளை ஒழிக்கக்கூடிய மாத்திரைகள்லாம் இருக்கு. ஸோ நம்ம முக்கியமான பார்த்த நாலு முக்கியமான ஒன்று பார்த்தோம்னா மலேரியா, ஃபைலேரியா, மலேரியான்னு ஒரு ஜுரம், யானைக்கால் வியாதின்னு ஒரு ஜுரம், டெங்கு ஜுரம், சிக்கன்கனியா ஜுரம், நாலு இது பார்த்துட்டோம். அஞ்சாவது வந்து மூளைக்காய்ச்சல். இது வந்து கியூலெக்ஸ் மஸ்கிட்டோனால கியூலெக்ஸ் கொசுனால வரக்கூடிய ஒரு பாதிப்பு மூளைக்காய்ச்சல். இதில் என்ன வரும்னா ஜுரம் இருக்கும், பிறக்கணும் இல்லாமல் பேசுவாங்க, பேசுறது வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க, அந்த சூழ்நிலைக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஜுரம் இருக்கும், அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. சில பேருக்கு ஃபிட்ஸ் வரலாம். ஸோ மூளையோட செயல்பாடு வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல நார்மலாக ஆரோக்கியமாக இருந்த ஒருத்தங்களுக்கு ஜுரம் வந்து இந்த மாதிரி மூளை பிறழ்வு ஏற்பட்டதுன்னா அது வந்து மூளைக்காய்ச்சலாக இருக்கும். அது வந்து ஜப்பானீஸ் என்கெஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கியூலெக்ஸ் மஸ்கிட்டோனால வரக்கூடிய அந்த மூளைக்காய்ச்சலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் இந்த நான்கு வகை கொசுவினால, இதோட அறிகுறிகள் நான் சொல்லிட்டேன், இதற்கான வைத்திய முறைகள் சொல்லிட்டேன், இதற்கான டெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது சொல்லிட்டேன். இதில் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய உறுப்புகள் பார்த்தீங்கன்னா மலேரியாவில் பார்த்தீங்கன்னா ரத்தம் பாதிக்கும், அடுத்தது வந்து கல்லீரல் மண்ணீரல் பாதிக்கும். இதில் வந்து சொல்லிட்டேன் நிணநீர் பாதை, அதனால என்ன அடைப்பு ஏற்பட்டு கால் வீக்கம், விதைப்பை வீக்கம் போன்ற குறைபாடுகள் ஏற்படலாம், காலில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அந்த கால் வீங்கின காலில் இன்ஃபெக்ஷன்ஸ், கிருமி தொற்று ஏற்படலாம். அடுத்து வந்து டெங்கு தான் உங்களுக்கு தெரியும், டெங்கு வந்து ரத்த ஓட்டத்தை தான் பாதிக்கும், ரத்த ஓட்டத்தில் ரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்பட்டு ரத்த தட்டணுக்கள் குறைஞ்சு பிளட் எல்லாம் லீக் ஆகும், ப்ரெஷர் வந்து ரத்த அழுத்தம் வந்து குறையும், இதெல்லாம் தான் அதோட பாதிப்புகள் தெளிவாக சொல்லிட்டேன். அடுத்து வந்து சிக்கன்குனியாவும் மூட்டு வலி, மூட்டு சம்பந்தமான நோய்கள், ஜுரம், இதெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ நோய்களை ஏற்படுத்தக்கூடிய மனித சமுதாயத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொசு இல்லாத ஊரே கிடையாதுன்னு சொல்லலாம். அதற்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், அது அந்த கொசுக்கள் வளர்வதற்கான சீதோஷ்ண நிலை, தட்பவெப்ப நிலைகள் வந்து ஏதுவாக இருக்கிறதுனால நம்மளால முற்றிலுமாக ஒழிக்க முடியலைன்னு தான் சொல்லணும். அதுக்கு ஆனால் இருந்தாலும் அதே நேரத்தில் நம்ம வந்து எப்படி தடுத்துக்கிறது, இந்த நோய்கள்லேருந்து எப்படி நம்ம தடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து கொசுவை வந்து வளரும் இடத்தையும் வளர்ந்த பின் நல்ல முதிர்ந்த கொசுவார வளர்ந்து தான் கடிக்குது. ஸோ அந்த மாதிரி கடிக்கும்போது அதை தடுக்கிறதுக்கான முறைகளையும் தான் இப்போ பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொசுவோட வளர்ச்சி நிலைகள் மூணு டைப் இருக்கு. ஒன்று வந்து எக்கு, அடுத்து வந்து லார்வா, அடுத்தது பியூப்பா. மூணு ஸ்டேஜை கடந்து தான் ஒரு முழு கொசு வந்து வளருது. இந்த மூணு ஸ்டேஜை கடந்த முட்டையாக இருக்கும், அடுத்தது லார்வாவாக இருக்கும், அடுத்தது பியூப்பாவாக இருக்கும், நாலாவதாக நம்ம பார்க்கறது தான் முதிர்ந்த கொசு நம்மளை கடிக்கிறது. இந்த முதிர்ந்த கொசுல ஆண் கொசு பெண் கொசு ரெண்டு இருக்கு. இதில் வந்து ஆண் கொசு வந்து நம்மளுக்கு மனிதனை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறது இல்லை, ஆனால் தீர முக்கியமான பணியை செய்கிறது வந்து பெண் கொசு. பெண் கொசு தான் இந்த நோய்களை பரப்புறதும் நம்ம உடம்புலேருந்து ரத்தத்தை குடிக்கிறதும் இந்த பெண் கொசுக்கள் தான். ஸோ அந்த பெண் கொசுக்களை டார்கெட் பண்ணி தான் நம்மளுடைய வைத்திய முறைகளும் பாதுகாப்பு முறைகளும் இருக்கணும். யூஸ்வலாக இந்த அந்த அந்த கொசுவோட கடிக்கும் நேரமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்துலேருந்து மிட் நைட்டில் தான், அதாவது நடு இரவில் தான் நல்ல பீக்கில் இருக்கும், நடு இரவில் தான் பீக்கில் இருக்கும். பகல் நேரத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் கதவுகளுக்கு பின்புறம் ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருப்போம், ஃபோட்டோவுக்கு பின்புறம் கட்டிலுக்கு கீழ்ப்பகுதி, திரை சீலைகள், துணிகள் அதில் எல்லாம் போய் ஒளிஞ்சிருக்கும் பகல் நேரத்தில். நைட்டு நேரத்தில் அது வந்து தன்னோட வேலையை ஆரம்பித்து ஒரு நடு இரவில் அதோட அடுத்தது சீதோஷ்ண நிலை வந்து சரியாக இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் குளிராக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் வெயிலாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் என்ன ஆகும், இது போய் ஒளிஞ்சிரும், வெளியிலே வராது. அதுக்கு பேர் ஹைபர்னேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த ஹைபர்னேஷன் அதுக்கு தகுந்த சூழ்நிலை தட்பவெப்பநிலை வரும்போது தான் திரும்ப வெளியில் வரும், வெளில வந்து திரும்ப நோய்களை பரப்ப ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பேர் ஹைபர்னேஷன் பேர். அதோட பறக்கும் தன்மை பார்த்தீங்கன்னா சில கொசுக்கள் வந்து 11 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, 11 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல வந்து ஏடிஸ்ங்கிற கொசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் வரைக்கும் பறக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏடிஸ் கொசு தான் டெங்கு கொசு, 100 மீட்டர் வரைக்கும் அது வந்து பறக்கும். ஸோ இதுல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ வந்து உலக வர்த்தகம், உலக பொருளாதாரம், இதெல்லாம் வந்து உலகமே வந்து ஒரு சிறிய கிராமம் ஆயிட்டோம் நம்ம. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஃபிளைட்ஸ் இந்த ஊர்ல இந்த கண்ட்ரில இருந்து நம்ம நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஃபிளைட்டு, இன்னொரு நாட்டுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு கப்பல்கள், சரக்கு கப்பல்கள், போக்குவரத்து கப்பல்கள், போக்குவரத்து விமானம், சரக்கு விமானம், இந்த மாதிரி நிறைய வாகனங்கள் வந்து நாடு விட்டு நாடு, கண்டங்கள் விட்டு கண்டங்கள் பாயும்போது இந்த கொசுக்களும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கும் பரவுறதுக்கு, அந்த வாகனங்கள் மூலமா பரவுறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஏர்போர்ட்டு, அதாவது அப்புறம் கப்பல் ஏறுற இடம், இறங்குற இடம், அங்கே எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற இடங்கள் எல்லாம் அதை சுற்றி கொசுக்கள் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கான சில வரைமுறைகளை உலக நாடுகள் எல்லாம் பின்பற்றி வருகின்றன. ஸோ அதற்கு தகுந்த வழிமுறைகள், பாதுகாப்பு முறைகள்லாம் அந்த இடங்கள்ல ரொம்ப ஒழுங்காக பின்பற்றி வர்றாங்க. இதில் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டையிலேருந்து தான் அடுத்து லார்வா வருது, லார்வாலேருந்து தான் பீப்பான் வருது, பீப்பாலேருந்து தான் பெரிய கொசு வருது. இந்த முட்டைகள் உருவாகக்கூடிய இடங்களையே ஃபர்ஸ்ட் அழிச்சிடணும். முட்டைகள் அந்த லார்வா ஸ்டேஜில், லார்வா ஸ்டேஜில் நம்ம வந்து அதை அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக சில பாதுகாப்பு முறைகள்லாம் பண்ணுறாங்க. குறிப்பாக வாட்டரை வந்து தண்ணியை வந்து ரொம்ப நேரம் தங்கியிருக்க மாதிரி இல்லாமல் அடிக்கடி ஃபில் பண்ணி அந்த குளத்தை வந்து அடிக்கடி ஏற்றி திரும்ப இறக்கிக்கிட்டே இருக்கும், திரும்ப திறந்து விட்டுக்கிட்டே இருக்கும். நீண்ட நாள் தங்க விடாம உள்ளே ஏற்றுறது, திரும்ப வெளியே விடுறது, உள்ளே ஏற்றுறது, உள்ள வர்றது, ரெக்கரண்ட் சைக்கிள்ல நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ப்ரீடிங் பிளேஸ், கொசுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய இடங்களை பாதுகாக்க முடியும், அங்க முட்டைகள் வளர்க்கறதையும் தடுக்க முடியும். அது இல்லாம கெமிக்கல் முறையில, வேதியியல் முறையில சில மருந்துகள் அடித்து அந்த கொசுக்களை உற்பத்தி ஆகக்கூடிய இடங்களை தடுக்க முடியும். சிறப்பு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க. அதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா டீசல் எண்ணெய், எரிவு மற்ற எரிபொருள்கள் எண்ணெய், உதாரணமா மண்ணெண்ணெய், அப்புறம் சில க்ரூட் ஆயில், இப்போ வந்து ஸ்பெஷலா மஸ்கிட்டோ லார்விசைடல் ஆயில்லாம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஆயில்களை பயன்படுத்தி அந்த கொசு வளரும் இடங்கள்ல அடிக்கிறதன் மூலமா நம்ம வந்து அந்த கொசு உற்பத்தியை தடுக்க முடியும். அது இல்லாம இன்செக்டிசைட், பூச்சிக்கொல்லி மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துகளை அந்த தண்ணீர் மேல தெளிக்கிறதுனால அதன் மூலமா நம்ம அந்த முட்டைகள் உற்பத்தி, லார்வா உற்பத்தியை வந்து தடுக்க முடியும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஃபென்தயான், குளோர்பைரிஃபாஸ், அபேட் அப்படின்னு சில லார்வாக்களை மட்டும் கொல்லக்கூடிய மருந்துகள்லாம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மருந்துகளை அதிக அளவுல பயன்படுத்தணும்னா அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுங்கிறதுனால அதுலேயே அந்த மருந்துகள்லேயே மனிதர்களுக்கு குறைந்த அளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய பாதுகாப்பான மருந்துகளை தான் பயன்படுத்த, குறிப்பாக அபேட் அப்படிங்கிற ஒரு மருந்தை சொல்லலாம், அந்த மாதிரி மருந்துகளை தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல், உயிர் கொல்லி முறைகளில் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குளங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பூசியா அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்களை வளர்க்குறாங்க. அந்த மீன்களோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குணம் என்னன்னு பார்த்தோம்னா, குளங்களில் குட்டைகளில் இருக்கக்கூடிய இந்த கொசு முட்டைகள் லார்வாக்கள் வந்து இந்த அந்த மீனானது சாப்பிடும். ஸோ சாப்பிடும்போது அதுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கொசுக்களை நம்ம தடுக்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த வழிமுறை பார்த்தீங்கன்னா, பெரிய கொசுக்கள், பெரிய கொசுக்களை வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து ரெசிடுவல் ஸ்ப்ரே, ரெசிடுவல் ஸ்ப்ரேனா ஒரு தடவை மருந்து அடித்தோம்னா அது வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கிற மாதிரி சில மருந்துகள்லாம் அந்த கொசுவெல்லாம் ஒழிஞ்சு செத்து போகிற மாதிரி சில மருந்துகள்லாம் இருக்குது. டிடிடின்னு பேர், அந்த மருந்து பேர் டிடிடி. ஸோ அந்த மருந்துகள்லாம் வருஷத்துக்கு ஒரு 1-3 வருஷம் 3 டைம்ஸ் வாலில் ஸ்ப்ரே பண்ணோன்னா அந்த மஸ்கிட்டோஸ் வந்து வராது. அடுத்து வந்து இப்போ நம்ம டெய்லி யூஸில் பார்த்தோம்னா நிறைய அந்த எண்ணெய்கள் சேர்ந்து தண்ணீர் திரவ நிலையில் உள்ளக்கூடிய மருந்துகளை நம்ம வீடுகளில் எல்லாம் பயன்படுத்தலாம், நிறைய மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி மருந்துகளையும் பயன்படுத்தலாம். இதில் என்னன்னா அந்த கொசுக்கள் வந்து இந்த மாதிரி மருந்துகளுக்கு ஒரு எதிர்ப்பு தன்மையை தன்னோட நாளடைவில் உருவாக்கிடுது. ஸோ அதனால நிறைய சமயம் பார்த்தீங்கன்னா அந்த கொசு மருந்து வச்சுமே அதன் மேலே கொசு வந்து வளரக்கூடிய தன்மையெல்லாம் நம்ம பார்க்க முடியும், அன்றாடம் பார்க்குறோம். அது எதனால அப்படின்னா அந்த மருந்துகளுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை தன்னோட உடலில் அந்த கொசுக்களானது வளர்த்து கொள்கின்றன. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு தன்மை அவங்க உடலில் ஏற்படுது. ஸோ இது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அடுத்து வந்து ஸ்ப்ரே பண்றது, மருந்தை வந்து நல்ல தண்ணியில கலந்து ஸ்ப்ரே பண்ணி எல்லா ஸ்ப்ரே அப்படின்னா அந்த நம்ம நகராட்சி ஊராட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து அடிப்பாங்க, அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி அடிப்பாங்க. எங்க ஏர் பூரா கலந்து அங்க உள்ள பெரிய கொசுக்கள் எல்லாம் அது கொன்றோம். ஸோ இதெல்லாம் அல்ட்ரா லோ வால்யூம் ஸ்ப்ரேயிங், அது அவங்க பண்றது வந்து அல்ட்ரா லோ வால்யூம் ஸ்ப்ரேயிங், யூஎல்வி ஸ்ப்ரேயிங்னு பேரு. இது வந்து இதுல வந்து மலத்தயான் பெனிட்ரோதயான் அப்படிங்கிற மாதிரி மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தி அந்த கொசு ஒழிப்பு முறைகளை பின்பற்றுறாங்க. ஜெனட்டிக்கலாவே கொசுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு கொசுக்கள் உள்ளர போய் அதோட ஜெனட்டிக் மரபியல் மாற்றம் பண்றதன் மூலமாக சில பாதிப்புகளையும் தடுக்க முடியும். அது வந்து ரிசர்ச் அளவுல, ஆராய்ச்சி அளவுல தான் இருக்கு, நான் செயல்முறைக்கு வரல. அது இல்லாம இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது ஒரு லார்வாவை கொள்றது, கொசுவை கொள்றது, அதோட உற்பத்தி இடங்கள்ல போய் இது பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் ஒரு வகையில பண்ணினாலும் நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு தனி மனிதனா நம்ம என்னென்னலாம் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி தூங்கும்போது இரவு நேரங்கள்ல சாயந்தர நேரங்கள்ல எல்லாம் வந்து மஸ்கிட்டோ நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வலைகள், கொசு வலைகளை பயன்படுத்தி, அந்த கொசு வலைகள் வந்து ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு 150 ஹோல் இருக்கிற அளவுக்கு பண்ணினா கொசுக்கள் வந்து உள்ளர போகும். ஒரு ஒரு ஸ்கொயர் இன்ச்சில் 150 ஓட்டைகள் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொசுக்கள் வந்து உலர வராது. அடுத்து வந்து ஸ்க்ரீனிங், ஸ்க்ரீன்னா என்ன பார்த்தீங்கன்னா எல்லா ஜன்னல் அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸை சுற்றி இருக்கக்கூடிய ஓப்பனிங் எல்லாம் நம்ம வந்து ஸ்க்ரீன் மூலமாக அடைச்சிடுறது. அது இல்லாமல் டீட் அப்படின்னு சொல்லக்கூடிய டையத்தில் டொலுவோமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை மேலே தடவிட்டு படுக்கிறதன் மூலமா அந்த கொசுக்கள் வந்து நம்மளை தாக்காம பாதுகாத்துக்கலாம். அது இல்லாம நம்மளுடைய வீட்டை சுத்தி நம்ம தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் பாட்டிலு, தேங்காய் குப்பிகள், அப்புறம் வந்து மற்ற விளையாட்டு பொருள்கள், இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் நம்ம வந்து வீட்டை சுத்தி தூக்கி எறிஞ்சிடாம சரியான முறையில அதை வந்து குப்பை கிடங்குக்கு செலுத்துவதற்கு, கொண்டு செல்வதற்கான முறைகளை நம்ம பின்பற்ற வேண்டும். இதன் மூலமா நம்மளுடைய டெங்கு, அதாவது ஏடிஸ் கொசுனால இருக்கக்கூடிய டெங்கு காய்ச்சலை எல்லாம் நம்ம தடுக்க முடியும். இந்த ஏடிஸ் கொசுவோட அந்த குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கொசுக்களை பார்த்தாலே சில கொசுக்களை வந்து நம்ம என்ன இது என்ன கொசுவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம பரப்பக்கூடிய ஏடிஸ் கொசு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அதோட உடல்ல பார்த்தீங்கன்னா வரி வரியா இருக்கும், கருப்புகள்லையும் வரி வரியா வரி குதிர மாதிரி இருக்கும். அது பேர் வந்து புலி மேல இருக்கும்ல, புலி மேல வரி வரியா இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேரே வந்து டைகர்டு மஸ்கிட்டோ, ஏடிஸ் வந்து டைகர்டு மஸ்கிட்டோ. அது குறிப்பாக டே டைம்ல தான் கிடைக்கும், டே டைம்ல தான் கிடைக்கும். அது வந்து பெக்குலியர் ஃபங்க்ஷன், இப்போ தனித்தன்மையை, அதோட ஏடிஸ் கொசுவோட தனித்தன்மை அது வந்து டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியது. பகல் நேரத்தில் கணக்கு அடிக்கக்கூடிய கொசு, கருப்பு வெள்ளையும் வரி வரியா இருந்ததுன்னா அது ஏடிஸ் கொசு, அதன் மூலமாக நம்மளுக்கு டெங்கு பரவுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும், இந்த டெங்கு இந்த கொசுக்கள்னால ஹெச்ஐவி அப்படிங்கிற நோய், ஒரு மனிதர்கிட்டருந்து இன்னொரு மனிதர் ரத்தத்தை குடிக்கிறதுனால ஒரு மனிதர்கிட்டருந்து இன்னொரு மனிதருக்கு ஹெச்ஐவி வளருமா அப்படின்னு கேட்டால் அது மாதிரி இல்லை. ஹெச்ஐவி வந்து அது மாதிரி கொசுக்கள் மூலமாக பரவுனதா எங்கேயும் நிரூபிக்கப்படலை. ஸோ அதனால் அந்த பயம் வந்து மனிதர்களுக்கு தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம கொசுவின் வகைகள், அதோட தனித்தன்மை, கொசுவினால பரவக்கூடிய நோய்கள், அதற்கான அறிகுறிகள், அதோட உறுப்பு பாதிப்பு, தடுப்பு முறைகள், ஒழிக்கும் நடவடிக்கைகள், நம்மளை எப்படி பாதுகாக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை உங்களோட பகிர்ந்துகிட்டதில் மிக்க மகிழ்ச்சி. இதற்கு வாய்ப்பு தந்த புதுகை எஃப்எம் ரேடியோவிற்கும் அந்த நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை கொசுவின் மூலம் பரவக்கூடிய நோய்களை பற்றியும் அதன் தீர்வுகளை பற்றியும் ரொம்பவே அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் வினோத் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர் கூறியது போல நம்மை சுற்றியுள்ள பகுதிகளை தூய்மையாக வைத்து பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077959 என்ற புலன இலக்க எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.